திகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் இன்று உலக நீரழிவு நோய் தினத்தை முன்னிட்டு நீரழிவு நோய் அறிகுறிகளும் தடுப்பு முறைகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் கே சரவணன் பேசுறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் மூத்த உதவி பேராசிரியராக இருக்கிறேன். இன்று உலக நீரிழிவு தினம். இதை பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன்.
சார், ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு தீர்வு ஒன்று இருக்கு. அந்த வகையில் வந்து இப்போ முன்ன காலங்கள்லாம் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறப்போ ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு குறைச்ச வகையில் இருந்துகிட்டு இருந்தது. இன்றைய காலங்களில் வந்து நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அந்த வகையில் வந்து இப்போ உலக நீரிழிவு தினம் வந்து கொண்டாடக்கூடிய வகையில், அதாவது அனுசரிக்கக்கூடிய வகையில் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இதை பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ளும் விதமாகவும் வந்து நிறைய பேர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுகை பண்பலை வாயிலாகவும் மருத்துவங்கிற வகையில் நீங்களும் ஒரு விழிப்புணர்வு தகவலை வந்து கொடுங்க சார். இது வந்து எதற்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது சார்?
அதாவது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14 தேதி இந்த நீரிழிவு தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்போதுலேருந்து அனுசரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1991 பேண்டிங் அண்ட் பெஸ்ட் என்பவர்களால் இந்த இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய பிறந்த நாளுக்கு சிறப்பளிக்கும் விதமாக இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது வந்து எதற்காக அனுசரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக நம்மிடம் இருந்து கொண்டிருப்பது நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதியும் இரத்த கொதிப்பும் தான். இதனால வந்து பல மரணங்கள் உலகத்தில் ஏற்படுகின்றன. இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து அதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 63 பேருக்கு வந்து நீரிழிவு இருக்கு. அந்த மாதிரி வந்து அது வந்து 2019 எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். இதே வந்து 2030 வந்து இது வந்து 70 மேல் தாண்டும் என்று கணித்துள்ளார்கள். அதனால் இது வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கொடிய தாக்கம், அதாவது கொடிய நோயின்னு சொல்லலாம். இதனால வந்து பல மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா வந்து 7 பேருக்கு மேல வந்து இன்னைக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய மரணங்கள் இதனால் நிகழ்கின்றன. இதனை வலியுறுத்தும் விதமாக, அதாவது மரணங்களை குறைக்கணும், இதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கணும் என்பதை பொருட்டு உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14 தேதி 1991 முதல் இதை அனுசரித்து கொண்டு வருகிறார்கள். இது வந்து இன்னைக்கான கருத்துரு, ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு கருத்துருன்னு இருக்கும். அக்சஸ் டு டயபெட்டிக் கேர், அதாவது வந்து சுகர் வந்தவங்க வரப்போறவங்க எல்லாருமே விழிப்புணர்வோடு இருந்து அதற்கான வந்தால் முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டு வரத்துக்கு முன்னாடியும் காத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கருத்துணையுடைய நோக்கம். இதுக்கான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸ்லோகன் சொல்லும் பொழுது, நோ யுவர் ஸ்டேட், நோ யுவர் ரிஸ்க் அண்ட் நோ யுவர் ரெஸ்பான்ஸ். அதாவது உங்களுக்கு சுகர் வரக்கூடிய பாதிப்புகள் உள்ளவா என்று டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், வரும் முன்னாடி எப்படி காக்கணும்ன்றதை பத்தி தான் வந்து இன்றைய விழிப்புணர்வோட தகவல்கள் இருக்கும்.
இப்போ இந்த நீரிழிவுக்கான வந்து காரணங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன சார்?
அதாவது காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது வந்து உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லிருக்குன்னா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதை வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுக்கு வருவதற்குரிய காரணிகள், ஒன்று வந்து மாற்றப்பட முடியாத காரணிகள், இன்னொன்னு மாற்றப்படக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாற்றப்பட முடியாத காரணிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயது ஒரு காரணம், பிறகு பாலினம், பிறகு மரபியல், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் வந்து உலகத்துல வெவ்வேறு இடங்களில் வாழ்கின்ற மக்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மரபுக்கூறுகளும் இருக்கும், அதையும் மாற்ற முடியாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து வயது அதிகமாக இதனுடைய தாக்கம், அதாவது சக்கரவியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல வந்து பாலினம் எடுத்துக்கிட்டா இரண்டு பேருக்கும் சரிசமமா வரும், ஆண்களுக்கா இருக்கட்டும் பெண்களுக்கா இருக்கட்டும் யாருக்கு வேணாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மரபியல் கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சர்க்கரை வியாதி இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மகளுக்கோ மகனுக்கோ வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது வந்து அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எந்த வயதுல வந்ததோ அந்த வயதுல வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது முன்கூட்டியே அவர்கள் வந்து உணவு பழக்க வழக்க முறையெல்லாம் வந்து நல்ல முறையில கடைபிடிக்கலைன்னா முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது வந்து மாற்றப்படக்கூடிய காரணிகள், மாற்றப்பட முடியாத காரணிகள். மாற்றப்பட முடிந்த காரணிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மால வந்து செயல்கள் செய்து அதை தடுக்க முடியும். அதான் மாற்றப்பட முடிந்த காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. அதாவது என்னென்ன காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். இன்னைக்கு வந்து உணவு முறையில நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து போற்றும்படியாக இல்லை. அதாவது வந்து வள்ளுவர் வந்து ஒரு அழகான ஒரு குறளை கொடுத்திருப்பாரு, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவினின், பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடணும், அது நல்ல சத்துள்ள உணவை சாப்பிட்டா அதுவே சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து முறை தவறி அளவு மாறி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அது வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து உடல் பருமன் ஏற்படுகிறது. இந்த உடல் பருமனையும் நம்ம மாத்தலாம் எப்படின்னா வந்து மாற்றக்கூடிய காரணியை தான் நம்ம வந்து உடற்பயிற்சி செஞ்சு, ஏன்னா வந்து இன்னைக்கு உடற்பயிற்சியும் குறைஞ்சிருச்சு உடல் உழைப்பும் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் மாற்றப்படக்கூடிய காரணிகள். அதாவது வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கலாம், அதே போல வந்து உடல் உழைப்பு அதிகமாக உடல் உழைப்பு செய்யலாம், அதே போல உடற்பயிற்சி தினந்தோறும் எல்லாரும் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து உடல் பருமனை இருக்கிறவங்க உடல் பருமனை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து மன அழுத்தம், இன்னைக்கு வந்து வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி பல சில சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால அந்த மன அழுத்தம், அதாவது வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும், அது நடைபெறும் விதம் வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திகைப்பான மன உறுதி இல்லாத மனநிலை தான் மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த மன அழுத்தத்தை வந்து போக்கணும். அதே போல மன அழுத்தம் வரும்போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த புகை சாராயம் இதற்கெல்லாம் அடிமையாடுறாங்க. இதெல்லாம் கூட நம்மளால மாற்ற முடியும். உணவு பழக்க வழக்கத்தை மாற்ற முடியும், உடல் பருமனாக இருந்தாலும் நம்மளால குறைவு செய்ய முடியும், அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்ய முடியும், அதே போல மன அழுத்தத்தையும் குறைக்க முடியும். இதெல்லாம் தான் இதனுடைய மாற்றக்கூடிய காரணம். அதே போல தீய பழக்க வழக்கங்கள், சிகரெட் பிடிப்பது இல்லை மது குடிப்பது இதெல்லாம் கூட நம்மளால குறைச்சிக்க முடியும். இதெல்லாம் தான் வந்து மாற்றப்படக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சக்கரவியாதிக்கு மட்டும் இல்லை, இந்த ரத்த கொதிப்புக்கும் கேன்சர் வருவதற்கான இல்லை வந்து பக்கவாதம் வருவதற்கான காரணங்களும் ஆகும்.
நீரிழிவு நோய் அப்படிங்கிற வகையில அது வந்து நம்ம எந்த மாதிரி தெரிஞ்சக்கூடிய அதற்கான அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாம் சார்?
அதாவது நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்ல வந்து ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து நமக்கு வந்து 24 மணி நேரமும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து 80 mg/dL இருந்து 140 mg/dL வரைக்கும் பாதுகாக்கணும். அதுக்கு மேல போகும் பொழுது அது வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் இருக்குன்னா வந்து அது வந்து எரிபொருள், நம்ம நடக்கிறதுக்கும் சரி அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மூளையின் செயல்பாட்டுக்கும் சரி அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்ப வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், நம்மளுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இந்த உடல் உழைப்புக்கும் உயரத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய செரிமானம், அந்த குளுக்கோஸ் செரிமானம் நல்ல அளவில் நடக்கும். அதுக்கு வந்து இன்சுலின் எனப்படும் ஒரு வேதிப்பொருள் கணையத்தினால், அதாவது பேங்க்ரியாஸ்னால சுரக்கப்படுகிறது. அதனால வந்து இது துணை பெறுகிறது. இந்த பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் சுரந்து அதை வந்து குளுக்கோஸை வந்து மெட்டபாலிசம், அதாவது வந்து அதை வந்து சரியான அளவுல வச்சிருக்க பயன்படுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம வந்து அளவுக்கு மீறி சாப்பிடும் பொழுது நம்ம ரத்தத்துல வந்து சர்க்கரையினுடைய அளவு செரிமானத்தை தாண்டி அதிகமாகும் பொழுது சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிறது. அதிகமாகும் பொழுது நமக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதுல வந்து எத்தனை விதமான சர்க்கரை வியாதிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து கர்ப்ப காலங்கள்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் வரக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் வந்து இளமையில இருந்து ஊட்டச்சத்து குறைவுனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த 4 விதமானவர்களுக்கும் வர, அதாவது ஒருத்தர் வந்து இளம் வயதிலேயே வந்துடலாம், அவங்க வந்து மரபியல் காரணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து 5-10% உள்ளவர்கள், அதாவது 15 வயதிற்குள்ளார அந்த சுகர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது இன்சுலின் சுரப்பு அவர்களுக்கு குறைவாக இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து இன்சுலின் ஊசி மூலமாக அவர்களை தினந்தோறும் அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருப்போம். பிறகு நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இவர்கள் வந்து உடல் பருமன் அதிகமாக இருந்தாலோ இவருடைய பழக்க வழக்கங்களில் அளவும் முறையும் மீறி நடக்கும் பொழுது அந்த இன்சுலினுடைய செயல்பாடு குறைவாக இருக்கும் பட்சத்துல வந்து ரத்தத்துல வந்து குளுக்கோஸின் அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து சர்க்கரை வியாதி ஏற்படக்கூடிய காரணங்கள் வரும். அதே போல வந்து கர்ப்ப காலங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல வந்து அடிபட்டாலோ இல்ல வந்து ஆக்சிடென்ட் திடீர் விபத்து ஏற்பட்டாலோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே போல் அந்த சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப வந்து பற்றாக்குறையினால ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால இருப்பவர்களுக்கும் இந்த சர்க்கரையுடைய அளவு அதிகமாகும். இந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும் பொழுது உடல் தளர்வு, உடல் சோர்வு, அதிகமாக பசி எடுப்பது, அதிகமாக சிறுநீர் கழிப்பது, அதிகமாக தண்ணீர் தாகம் எடுப்பது, இதை தவிர வந்து ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னா புண்ணு ஆறாம இருப்பது, அதே மாதிரி வந்து மூளை பாதிப்பது, மூளை பாதிச்சுன்னா வந்து அவங்களுக்கு பக்கவாதம் வரும், கண்கள் பாதிப்பு ஏற்படும், கண் பார்வை இழப்பு, அதாவது கேட்ராக்ட் கண் குறை நோயின்னு சொல்லுவோம், அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மூலம் இருதயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இருதயத்துல வந்து ரத்தப்படையில அடைப்பு வரும், மாரடைப்பா வந்துடும். பிறகு கிட்னியில பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது வந்து கிட்னியில வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நரம்புகளையும் பாதிக்கக்கூடியது, அதாவது வந்து நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு சில பேருக்கு உணர்வுகளையே தெரியாம கூட ஆயிடும், கையிலையும் காலிலையும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் அதற்கு தென்படும்.
இப்போ இந்த நீரிழிவு நோய்க்கான வகையில பரிசோதனை ஏற்படுத்திட்டா அதுக்கான பரிசோதனை முறைகள் என்னென்னலாம் இருக்கு சார்?
அதாவது முக்கியமா மூன்று பரிசோதனை முறைகள்ங்க. அதாவது சக்கரவியாதி இருக்கா இல்லையா, ஒரு குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு இருக்கு, ஒரு மகனோ மகளோ 30 அல்லது 35 வயது கடந்த பிறகு அவங்க வந்து சர்க்கரை இருக்கா இல்லையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு முறை பரிசோதனை பண்ணா போதும், அதாவது வந்து காலையிலையோ மதியானமோ இல்ல வந்து மாலை வேளையிலையோ பரிசோதனை செஞ்சுக்கலாம். அது வந்து கட்டுக்குள்ள இருக்கணும், 80 mg/dL 140 mg/dL இருக்கணும். அந்த அளவுக்கு மீறி போகும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட், சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்கணுமே அது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சாப்பிட்டதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய ரத்த பரிசோதனை போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ரெண்டு சுகரை எடுத்துட்டு இதுலயே வந்து சிறிதளவு மாற்றம் தென்பட்டால் அதுக்கு பிறகு வந்து நம்ம குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து சர்க்கரவியாதி வருவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக உள்ளனவா இல்லவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். 75 கிராம் வந்து குளுக்கோஸை வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில போட்டு குடிக்க சொல்லிடுவாங்க. அது வந்து ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து இந்த அளவீடு போஸ்ட் பிராண்டியல், அதாவது வந்து 2 மணி நேரத்துக்கு மேல வந்து ஒரு 140க்கு மேல தாண்டிச்சு, இது 200 கிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா சுகர் இருக்குன்னு அர்த்தம். இல்ல 180லயே இருக்கு, இல்ல 160ல இருக்கு 2 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு சுகர் வர போற வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக, அதாவது அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த மாதிரி வந்து இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது வெறும் வயித்துல ஒரு 10 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் வந்து வெறும் வயித்துல இருந்துட்டு எடுக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர், இப்ப வந்து நைட்டு சாப்பிட்டாங்க வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, காலையில வந்து அந்த பரிசோதனையை பண்ணுவோம். காலையில வந்து வெறும் வயித்துல பண்ணும் பொழுது அதனுடைய அளவு 110 to 126 போகும்பொழுது அது வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலர், ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்களுக்கு எல்லாம் சர்க்கரை வியாதி அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் இருக்கும்போது ஃபாஸ்டிங் 126 mg மேலையும், போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்ட பிறகு 200 mg/dL மேலேயே இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சர்க்கரவியாதி இருப்பது வந்து உறுதிப்படுத்தப்படும். அந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கரவியாதி உள்ள நபராக இருந்தா அவருக்கு வந்து HbA1c ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த HbA1c அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதங்கள் வந்து வரைக்கும் அவர் சரியான மருந்து மாத்திரை உட்கொண்டுள்ளாரா இல்லை உணவு கட்டுப்பாடு சரியாக இருந்தாரா அதெல்லாம் பாக்குறதுக்கு உதவியாக இந்த HbA1c இருக்கும். இந்த 3 பரிசோதனைகள் முக்கியமான பிரச்சனை. மற்றபடி வந்து கிட்னி பாதிக்கப்பட்டிருந்தா, கண் பாதிக்கப்பட்டிருந்தா, மூளை பாதிக்கப்பட்டிருந்தா, இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்குரிய பரிசோதனை முறைகளை செய்து கொள்ளலாம்.
இப்போ இதற்கான வகையில சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டா என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு சார்?
அதாவது இன்னைக்கு சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுவோம், இந்த மாதிரி பண்ணா சக்கரை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அறிவியல் சார்ந்த நெறிமுறைகளை பின்பற்றினால் இந்த வியாதியினுடைய தன்மைகள் வந்து குறைய வாய்ப்பு ஏற்படும், இதனுடைய பக்க விளைவுகளும் அதிகமாக ஏற்படாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மருத்துவர் தரக்கூடிய மருந்துகள், அதாவது மருந்து மாத்திரையாகட்டும் அல்லது வந்து ஊசி முறை மூலம் வந்து இன்சுலின் கொடுப்பாங்க. அந்த இன்சுலின் ஆகட்டும் சரியான அளவு சரியான நேரத்திற்கு தினந்தோறும் அந்த மாத்திரையோ ஊசியோ போட்டுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே போடாமல் விட்டுட்டோம்னா அந்த ஒரு நாள் ஏற்படக்கூடிய தாக்கம் அந்த ஒரு நாள் வந்து அப்படியே சேர்ந்துகிட்டே வரும். சேர்ந்துகிட்டே வரும்பொழுது அதில் உள்ளார அந்த நான் சொன்ன மாதிரி தலையிலிருந்து கால் வரைக்கும் வெளி உறுப்புகளையும் உள்ளுறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது வெளியில வரும்பொழுது தான் நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தினந்தோறும் அந்த மாத்திரையும் மருந்தையும் ஊசியும் செலுத்தி கொள்ளுதல் வேண்டும். அந்த மாதிரி வந்து முறையான பரிசோதனை 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நிச்சயமா அந்த பரிசோதனை என்ற 3 பரிசோதனைகள் முக்கியமான பரிசோதனைகள் சொன்னல சர்க்கரை வியாதி வந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போல வந்து உணவு கட்டுப்பாடு, உறக்கம், அதே போல வந்து உடற்உழைப்பு, உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து முறையான அளவு இருந்துகிட்டே வந்தாங்கன்னா அந்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இதுதான் வந்து அதற்கான சிகிச்சை முறைகள்.
இப்போ சிகிச்சை முறைகளை பத்தி சொன்னீங்க சார், இப்ப அதுக்கான தடுப்பு முறைகள் அப்படி எடுத்துக்கிட்டா என்னென்ன செய்தா தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்கும் சார்?
இதுக்கு ஒரு வள்ளுவர் குறள் இருந்து எனக்கு ஞாபகம் வருது, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது வரும் முன்னாடியே வந்து பிரச்சனைகள் எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அதை உணர்ந்து நாம் செயல்பட்டு அதை முன்னாடியே வந்து குறைச்சிக்க முயற்சி பண்ணோம்னா நமக்கு வந்து துன்பம் வராது. ஆனா அதை விட்டுட்டு துன்பம் எல்லாம் பெருசாயிட்டவனே வந்து அதை வந்து சரி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் வந்து வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். அதாவது வந்து வருமுன்னா காப்பாத்தி கொள்ளாதவன் எப்படின்னா வந்து ஒரு வைக்கோலும் தீயும் பக்கத்து பக்கத்துல இருந்தா எப்படி பற்றுவது நிச்சயமோ பற்றி எரிவது நிச்சயமோ அந்த மாதிரி வந்து அவனுக்கு துன்பம் தரும் வரும் முன்னாடி காத்துக்காதவன். இப்போ வந்து வருமுன் காப்பது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மாற்றப்படக்கூடிய காரணிகள்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த காரணங்கள்ல பார்த்தோம். அந்த மாற்றப்படக்கூடிய காரணிகளை வந்து நம்ம மாற்றிக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து உணவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய ஹோட்டல்ல வந்து நார் சத்து இல்லாத உணவுப் பொருட்கள், உதாரணத்துக்கு வந்து பரோட்டானால வந்து நிறைய தீமைகள் தான் விளையுது. நன்மைகள்னு பார்க்கும் பொழுது உடலுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்கிறதே தவிர அது வந்து அதுல வந்து சத்து கிடையாது, அதுல வந்து நார் சத்து பொருட்கள் கிடையாது. அதனால வந்து பெரிய உபயோகம் மனிதர்களுக்கு கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து தினந்தோறும் உண்ணும் உணவுல கீரைகள், பச்சை நார் சத்து உள்ள பொருட்கள், அதாவது கீரைகள் காய்கறிகள்லாம் அதிகமா சேர்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து சர்க்கரையினுடைய வெள்ளை சர்க்கரையினுடைய அளவை வந்து மிக 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 குறைத்து பண்ண வேண்டும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தீபாவளி போயிடுச்சு, தீபாவளிக்கு வந்து அதிகமான ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுருப்போம். இப்ப சுகர் பேஷண்ட் அவர் கூட என்ன பண்ணிருப்பாருன்னா இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிடுறோம் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையோட சாப்பிட்டுருப்பார். இருந்தாலும் வந்து டாக்டர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நம்ம மீறும் பொழுது நம்ம உடம்புக்கு தான் கெடுதி, நமக்கு தான் கெடுதி. அதனால அதெல்லாம் அறிஞ்சு நம்ம வந்து நல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எத்தனை கிலோ சர்க்கரை வாங்கலாம்னா ஒரு 6 to 8 கிலோ வரைக்கும் சர்க்கரை வாங்கலாம். ஒருத்தருக்கு 2 கிலோன்னு வச்சுக்கலாம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு. ஆனா வந்து சுகர் வந்தவங்களுக்கு சர்க்கரையை உபயோகப்படுத்தக்கூடாது, இனிப்பு பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது. அவர்கள் பழங்கள்லாம் சுகர் வந்தவங்க எப்படி பழங்கள்லாம் சாப்பிடலாம்னா பழங்கள்ல வந்து நார் சத்து இருக்கு, விட்டமின் இருக்கு, மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து சர்க்கரை வியாதி இல்லாதவங்க நல்லா சாப்பிடலாம். சர்க்கரை வியாதி வந்தவர்கள் வந்து அதெல்லாம் வந்து அளவோடு சாப்பிடணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குன்னா அதுல வந்து 1 சொலை சாப்பிடலாம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் சி அவருக்கு மிக குறைந்த அளவில் கிடைக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. அதிகமா சாப்பிட்டா வந்து ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவு அதிகமாயிரும். அதே போல கொய்யா பழத்துல 1 துண்டு இல்லை 2 துண்டு அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொழுப்பு பொருள்லாம் வந்து சர்க்கரை வியாதி வந்தவர்கள் வந்து மிக 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 குறைவாக சாப்பிட வேண்டும். உடலை வந்து உடல் பருமன் இல்லாம பாத்துக்கணும். அதே போல வந்து கொழுப்பு வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை வியாதி வந்தவங்க வந்து 1 மாசத்துக்கு 1/2 லிட்டர் இல்ல 3/4 லிட்டர் அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நபருக்கு. இப்ப வந்து சர்க்கரை வியாதி வராதவர்கள் எப்படி எவ்வளவு யூஸ் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது 1.5 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நிச்சயமா. அந்த மாதிரி வந்து எண்ணெயினுடைய அளவை இந்த நெய் எல்லாம் யூஸ் பண்ணா ரொம்ப 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 குறைச்சிக்கணும். இல்ல சாப்பிடாம இருக்கிறது சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. பிறகு இந்த உடற்பயிற்சி எப்படி பண்ணணும்னா தினந்தோறும் பண்ணணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. உடல் உழைப்பு குறைஞ்சி நம்ம வந்து எளிமையான வாழ்க்கை முறை இயந்திரங்களின் மூலம் எளிமையான வேலை முறைகளுக்கு ஆட்பட்டு விட்டோம். அதனால வந்து நம்மளால வந்து ஒரு சின்ன கடினமான வேலையை கூட செய்ய முடியல. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு நாலு அடுக்கு மாடிக்கு போறோம், போக வேண்டியது இருக்கு, அங்க கூட வந்து மின் தூக்கியை தான் உபயோகிக்கிறோம். அடுத்த தெருவுக்கு போறதுக்கு கூட வந்து நம்ம வந்து மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துறோம், நடந்து போக மாட்டோம். அதனால வந்து இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பு குறைந்து உள்ளதால் உடற்பயிற்சி மிக மிக அவசியம். உடற்பயிற்சி நான் எவ்வளவு டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா சாதாரணமா உள்ள ஒருத்தர் வந்து 30 நிமிடங்கள்ல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். 4.5 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் எல்லாருமே. நடந்தாதான் உடல்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய, அதாவது நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும்னு சொன்னேன், அந்த உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சாப்பாடு வந்து அதிகமா ஆயிடுச்சுனாலும், அதை சாப்பிடக்கூடிய அளவு அதிகமாயிடுச்சுனாலும் நம்மளுக்கு எரிக்கிறதுக்கு வந்து உடற்பயிற்சி அவசியமாக இருக்கும், உடல் பருமன் ஆகாது, அதனால வந்து வரக்கூடிய பாதிப்புகள் தடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உறக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பலவித பணிகள் காரணமா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கலாம், இல்ல வந்து நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த சிறிய கருவி மொபைல் போன் அதுவும் ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதனால வந்து நம்ம தூக்கத்தை தொலைத்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேணும். ஏன்னா வந்து தூக்கம் வந்து மிக 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 இன்றியமையாதது. அதனால வந்து நம்ம வந்து தினந்தோறும் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் 6 லிருந்து 8 மணி நேரம் நன்றாக உறங்க வேண்டும். தூக்கம் இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரம். அந்த வரத்தினாலதான் நம்ம வந்து அடுத்த நாள் வேலை செய்வதற்கு உடல் உறுப்புகளும் சரி மூளையும் சரி தயாரா இருக்கும், இல்லாட்டி வந்து மூளை வந்து செயல்திறன் குறைவாகத்தான் இருக்கும். அதனால வந்து உறக்கம் மிக 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 இன்றியமையாதது. அதற்கெல்லாம் மேலாக வந்து மன அழுத்தம், அடுத்ததாக மன அழுத்தம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையினாலும் மற்றபடி வந்து நம்ம கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாலும் இல்ல வந்து நம்ம பணிபுரியிற இடங்கள்லயும் குடும்பத்திலையும் வந்து சில வித சிக்கல்கள் எதிர்பார்ப்புகள் இதனால வந்து நம்மளுக்கு வந்து மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகமாகிறது. இந்த மன அழுத்தம் அதிகமானா சக்கரவியாதி இன்னும் அதிகமாகும், ரத்த கொதிப்பு இன்னும் அதிகமாகும். அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து நம்ம வந்து ஒரு வேலையில பிடித்தமான வேலையில முழுசும் ஈடுபடலாம். ஒண்ணு வந்து நம்ம வீட்டுல இருந்து தோட்டம்லாம் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்துட்டு இருக்கலாம், செடியெல்லாம் நடலாம், அந்த தோட்ட பராமரிப்பு வேலைகள்ல பண்ணலாம். இரண்டாவது வந்து புத்தகம் வாசிப்பு பண்ணலாம். மூன்றாவது வந்து நமக்கு பிடித்த பாடல்களையும் நமக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம். இதற்கெல்லாம் மேலாக என்ன பண்ணணும்னா மன அமைதி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வந்து மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய யோகா அல்லது தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மன அமைதி என்றது வந்து யோகாவின் மூலமும் தியானத்தின் மூலமும் மிக அதிக அளவில் கிடைக்கும். ஒருத்தர் வந்து மனத்தை குவிக்கணும்னு ஆசைப்படுற உடலுக்கு வந்து உடற்பயிற்சி எப்படி தேவையோ அதே போல் மனதிற்கு அதாவது மன அமைதி தேவை. மன அமைதி தேவைன்னா யோக பயிற்சியும் தியானமும் தான் ஒருவருக்கு மன அமைதி அதிகமாக வரவழைக்கக்கூடியது. எல்லோராலும் செய்ய முடியும், செஞ்சா வந்து நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த நோய் தடுப்பு முறைகள் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அதுக்குதான் திருமூலர் ஒரு பாட்டுல பாடியிருப்பாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, உடல்ல வந்து உறுதியா இருக்கணும், உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவரா, காலை மாலை உழவினிதம் காற்று வாங்கி வருபவரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அழகா ஒரு கவிதையை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம உடம்பை இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய உடலை நன்றாக பேணி பராமரித்து நாம் அனைவரும் எல்லா நோய்களிலிருந்து, சக்கரவியாதி மட்டும் இல்லை, எல்லா நோய்களிலிருந்து விடுபட்டு இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு அந்த ஆயுள் நீட்டித்து நம்முடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த உலகில நோய் நொடி இல்லாம வாழணும். அதுதானே வந்து சொல்லியிருக்காங்க பெரியவங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
உலக நீரிழிவு தினம் அப்படின்னா என்ன, எதற்காக அனுசரிக்கப்படுது, அதே நேரத்துல அது ஏற்படக்கூடிய காரணங்கள்லாம் என்னென்ன, நீரிழிவு நோய்களுக்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான பரிசோதனை முறைகள், சிகிச்சை முறைகள், அதே இல்லாம முக்கியமா தடுக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
அதாவது இன்னைக்கு புதுகை பண்பலை நேயர்களை எல்லாரும் வந்து நீரிழிவு நோய் எப்படி ஏற்படுகிறது, அதுக்கான காரணங்கள் என்ன, மாற்றப்படக்கூடிய காரணங்கள், மாற்றப்பட முடியாத காரணங்கள் என்னன்னா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதனால இன்னிலிருந்து மாற்றப்படக்கூடிய நம்ம குடும்பத்துல சக்கர வியாதி இருக்கிறவங்க, அதாவது குடும்பத்துல இருந்து சக்கர வியாதி வராதவங்க வரும் முன்னாடி காத்துக்கலாம் இல்லையா, தடுத்துக்கலாம், இல்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு வர வைக்கலாம் சக்கர வியாதி. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம், நம்ம வந்து இந்த விழிப்புணர்வுல இருந்து என்னென்ன தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்றதை நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் கூறுவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதே போல இந்த சிறப்பான ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தந்தமைக்கு புதுகை பண்பலைக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக நீரழிவு நோய் தினத்தை முன்னிட்டு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் மற்றும் புதுகை FM.in என்ற இணையதளம் வாயிலாகவும் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.